நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 22 தேதி சனிக்கிழமை. SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் இந்த வார முக்கிய செய்திகள். வாசிப்பவர் செல்வி. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி ஆப்பிரிக்க கண்டத்தில் நடைபெறும் முதல் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றுள்ளார். முன்னணி தலைவர்கள் அனைவரும் ஜோஹானஸ்பர்கில் இந்த வார இறுதியில் கூடி காலநிலை தொடர்பான பேரிடர்கள், குறைந்த வருமான நாடுகளுக்கான கடன் தளர்வு, மாற்று ஆற்றலுக்கான நிதி, மேலும் முக்கிய கனிமங்களுக்கான உலகளாவிய தேவையால் உற்பத்தியாளர்கள் எப்படி பயன்பெற முடியும் என்பதையும் விவாதிக்கிறார்கள். தனது G20 தலைவர்களுடன் ஈடுபடுவது முக்கியம் என்று பிரதமர் அல்பனீசி கூறினார்.
The G20 is such an important gathering. It's the most important gathering for which Australia is a member. It represents 85% of the global economy, 75% of global trade, and in addition to participating in the forums of the G20, I'll have important bilateral meetings with our trading partners.
ஆனால் பல முக்கிய தலைவர்கள் இதில் பங்கேற்கவில்லை. தென்னாப்பிரிக்கா வெள்ளையர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாக கூறி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இதில் பங்கேற்கவில்லை. இதற்கிடையில் வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் இந்தியாவில் உள்ளார். அவர் 16th ஆஸ்திரேலியா இந்தியா வெளிவிவகார அமைச்சர்கள் கட்டமைப்பு உரையாடலில் பங்கேற்கிறார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை வெளிவிவகார அமைச்சர் பெனி வாங் சந்தித்துள்ளார். விளையாட்டு மற்றும் புவியியல் அரசியல் ஆகியவை அவர்களின் முக்கிய உரையாடல் தலைப்புகளில் ஒன்றாக இருந்தன. ஆஸ்திரேலியா இந்தியாவுடன் இணைய பாதுகாப்புத்துறை மற்றும் மூலோபாய தொழில்நுட்பம், வர்த்தகம், கடல் பாதுகாப்பு மற்றும் விளையாட்டு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த ஆவலாக உள்ளதாக பெனி வாங் தெரிவித்துள்ளார்.
In these times where we see the reshaping of our region, where we see greater uncertainty, what I say to our Indian friends is Australia is a reliable partner. We are a reliable partner. We've got deepening economic ties, including through our negotiations for an ambitious new free trade agreement, but also our existing arrangements.
அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க காங்கிரஸ் எப்ஸ்டீன் கோப்புகளை வெளியிட வலியுறுத்தும் சட்ட முன்வடிவை கிட்டத்தட்ட ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளது. இறந்த தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான நீதித்துறை அமைச்சகத்தின் கோப்புகள் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்துடன் முரண்பாடும் பதட்டமும் ஏற்படுத்தியுள்ளன. பல மாதங்களாக இதன் வெளியீட்டை கடுமையாக எதிர்த்த பின்னரும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்களும் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்களும் இணைந்து தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்ததால் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றி கோப்புகளை வெளியிட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். லேபர் கட்சியின் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட சுற்றுச்சூழல் சீர்திருத்த சட்ட முன்வடிவு குறித்து முன்வைக்கப்பட்ட திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அச்சட்ட முன்வடிவை ஆதரிப்பதாக கோலிஷன் கூட்டணி தெரிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் சேர்க்கப்பட்டால் அடுத்த வாரம் இந்த சட்ட முன்வடிவை கோலிஷன் கூட்டணி ஆதரிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சூசன் லீ தெரிவித்தார். ஆக்கஸ் திட்டத்திற்காக ராக்கிங்ஹாம் வரவுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க உள்ள நிலையில் அவர்களை தங்க வைக்க அரசு மேலும் அதிக வீடுகளை கட்டி வருகிறது என்று பிரதமர் ஆண்டனி அல்பனீசி கூறினார். மேற்கு ஆஸ்திரேலியாவின் இந்த உள்ளூர் பகுதியில் வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை உருவாக்குவது குறித்து அவர் கூறி இதனால் கிடைக்கும் பொருளாதார நன்மைகளை சுட்டிக்காட்டினார். இந்த 8 பில்லியன் முதலீட்டால் ராக்கிங்ஹாம் பகுதிக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் என்று பிரதமர் அல்பனீசி மேலும் கூறினார். ஆஸ்திரேலியாவில் குழந்தைகள் வறுமை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது என்று பேங்க் வெஸ்ட் கர்டின் எக்கானமிக் சென்டர் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. குடும்ப வருமானத்தை அடிப்படையாக கொண்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் குழந்தைகள் வறுமையில் வாழ்வதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். தெற்கு ஆஸ்திரேலியா, விக்டோரியா மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் மிக மோசமான தரவரிசையில் உள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் குழந்தைகள் வறுமை விகிதம் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. வாழ்க்கை செலவு அழுத்தங்கள் இந்த அதிகரிப்பின் முக்கிய காரணிகளாக உள்ளன என்று இவ்வறிக்கையின் இணை ஆசிரியர் பேராசிரியர் அலன் டங்கன் தெரிவித்தார்.
950,000 children living in poverty in Australia. That number has grown even more markedly. 15.6% of children now live in poverty in Australia.
16 வயதுக்கு குறைவான ஆஸ்திரேலியர்களுக்கு முக்கியமான சில சமூக ஊடக தளங்களில் இருந்து அவர்களின் கணக்குகள் நீக்கப்படுவதற்கு இன்னும் 2 வாரங்களே உள்ளன என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் உலகின் முதல் வகையான வயது தடை டிசம்பர் 10 தேதி முதல் நடைமுறைக்கு வருவதால் இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் ஆகியவற்றின் கணக்குகளை இழக்க நேரிடும் என்று மெட்டா இளம் பயனர்களுக்கு அறிவிப்பை அனுப்ப தொடங்கியுள்ளது. யூடியூப், ஸ்னாப் சாட், டிக்டாக், எக்ஸ் மற்றும் கிக் என்னும் நேரடி ஒளிபரப்பு தளம் ஆகியவையும் இந்த தடைக்கு உட்பட்டவை. அதே சமயம் கேமிங் தளம் ரோப்ளாக்ஸ் தற்போது இந்த தடையிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு மாணவர் தலைமையிலான எழுச்சி குறித்து குற்றம் சாட்டப்பட்ட பங்களாதேஷின் பதவியை இழந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது பல மாதங்களாக நடந்த நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்த மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்து கொண்டாடினர். இது அந்நாட்டின் வரலாற்றில் ஒரு தலைவருக்கு எதிரான மிக கடுமையான தீர்ப்பாகும். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு மோசடியான ஒன்று என்று விமர்சித்துள்ளார்.
இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய இந்த வார முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.